நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் புதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங் புதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே அகசியர் கிரியா பபாஜி பத்ரி சர்வசமாதி அறிந்த நேரம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், மற்றைய சங்கங்கள் உலகத்தில் இருக்கும் மற்றைய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை காலை நேரம் குரு நாள். இந்த நாளில் நாங்கள் பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து அதை வாசித்து தியானத்தில் இருந்து உள்வாங்குவோம். அதன்படியே இன்றும் அதை செய்வோம். இன்று அற்புதமான ரெண்டு பக்கங்கள் கிடைத்திருக்கின்றது. அந்த பக்கங்களின் எண்ணி 155 156 ஆம் பக்கத்திலிருந்து இன்றைய கருத்துக்களை எடுத்து பார்ப்போம். எல்லோரும் தியானத்திலிருந்து நன்றாக உள்வாங்குங்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக எனக்கு தெரிகின்றது. எல்லோரையும் ஈர்க்கும் சக்தி கொண்டது ஓம்காரம். உலகில் உள்ள ஒரே இசை அதுவே. சங்கீத மொழியில் இதனை பற்றி கவிஞன் பேசுகின்றான். இசைக்குரலில் வெளிப்படும் ஒப்பற்ற இசையும் இதுவே. மரங்களின் இரகசிய குரலும் இதுவே. அலையோசையிலும் இதுவே கேட்கப்படுகின்றது. மௌன இசையாக அது மௌன இசையாக இது அண்டவெளியில் பறந்து கிடக்கின்றது. ஒவ்வொர் உயிரின் மூச்சு காற்றிலும் இது ஆடுகின்றது. காலம், தேசம், வர்த்தமானம் ஆகிய எல்லாவற்றையும் இது நிறைக்கின்றது. தெய்வீகத்தின் அன்பும் இசையும் இதுவே. மூச்சின் இசை ஓங்காரமே. ஆகாசத்தில் இருந்து சக்தியை பெறும் பிராணனின் இயக்கம் மூச்சே. பிராணனும் ஆகாசமும் வேறல்ல, இரண்டுமே மாயை. மூச்சுக்கு மூலம் பிராணனே. மூச்சில்லாமல் வாழ்வில்லை. பிராணனே சூரியனை ஒளிவிடச் செய்கின்றது. உலகத்தை இயங்கச் செய்கின்றது. உயிர்களை மூச்சுவிடச் செய்கின்றது. வாழ்க்கை வாழ அதுவே அடிப்படை. ஆகாயத்தின் வெளிப்பாடே பிராணன். ஆகாயம் என்பது வெளிப்படாத பிராணன். உலகளாவிய பிராணன் பின்புலத்தில் இருக்க உலக வாழ்வில் மூச்சு சுறுசுறுப்பாக இயங்குகின்றது. மூச்சு என்பது இயற்கையாகவே நம்முள் செல்கின்றது, உள்நோக்கி வெளிவிடப்படுகின்றது. இவ்வாறு மூச்சின் பூரகம், கும்பகம், ரேசகம் ஆகிய மூன்றும் ஓங்காரத்தின் நடனமாகவே அமைகின்றது. இந்த நடனம் நின்று போனால் வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. ஆனால் மூச்சின் நடன ரகசியத்தை நாம் அறிய முடியும். மூச்சு உள்ளே சென்று வெளியேறும் போது அதனை துல்லியமாக கவனிக்க வேண்டும். இது வாழ்வின் பெரிய சங்கீதம். ஓம்காரத்தின் தெய்வீக பாடலை இயற்கை பாடுகின்றது. ஆகாசம் பிராணனிலும் பிராணன் ஆகாசத்திலும் செயல்படுவதால் தான் படைப்பு தொழில் நடைபெறுகின்றது. உண்மையின் பாட்டு இது. ஓ பிராணனின் ஓம்காரம் ஊடுருவி செல்கின்றது. இவ்வாறு இது எல்லாவிடத்தும் பிராணனோடு இணைந்தே காணப்படுகின்றது. ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு விடுகின்றோம் என்று சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் தெய்வீக வாய்ப்பாடாம் சோகம் என்பது ஒலிக்கின்றது. மூச்சை உள்ளிழுக்கும் போது சோ என்றும் வெளிப்படும் போது ஹம் என்றும் கூறுகின்றோம். சோ என்றால் அவன், ஹம் என்றால் நான். இவ்வாறு அகந்தை பரம்பொருளில் கலக்க வேண்டும். சோகம் என்பதற்கு நான் அவனாக இருக்கின்றேன் என்பது பொருள். நான் நித்திய ஆனந்தமாக இருக்கின்றேன். ஜீவன் உலகப்பொது ஆத்மாவாம் சிவனே ஆகும். நம்மை அறியாமலேயே ஒரு நாளைக்கு 21,600 முறை சோகம் என்று சொல்கின்றோம். இதை அறிந்து சொன்னால் நாம் உண்மையை நேருக்கு நேர் சந்திப்போம். அகந்தை அழியும். எனவே சங்கராச்சாரியார் சொல்வதைப் போல மூச்சை இழுக்கும் போது நான் பிரம்மம் என்றும் வெளிவிடும் போது உலகின் வியவகாரிக நிலையை மறுக்கவும் செய்கின்றோம். சோகம் என்ற மூச்சு தொழிலில் ஓம் என்பதே அடிப்படை ஆகும். ஷாஹா ஆகியவற்றை நீக்கி அல்லது அவற்றை ஓ என்பதில் கலந்தால் ஓம் என்பது கிடைக்கின்றது. மூச்சுக்காற்றின் சாரமே ஓம்காரம்தான். சுருதி சொல்கின்றது, ஆத்மாவை கீழரணியாகவும் பிரணவத்தை மேலரணியாகவும் கொண்டு தியானத்தின் மூலம் கடைந்தால் கடவுளை காணலாம். ஆத்ம உணர்வு கீழ் விறகு, பிரணவம் என்பது மேல் விறகு. விறகில் தீ போலவும் விதையில் எண்ணெய் போலவும் ஆத்ம ஞானம் நிறைந்திருக்கின்றது. கடைதல் என்பது தியானத்தை குறிக்கும். இதனால் ஆத்மா வெளிப்படும். இதனை சவிகல்ப சமாதி என்று சொல்வர். ஓங்காரத்தின் துணையால் இந்நிலைக்கு உயர முடியும். இந்நிலையில் தொடர்ந்து இருந்தால் அதுவே நிர்விகல்ப சமாதி என்றாகும். அது மனம், வாக்கு, காயம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது. முண்டக உபநிடதம் பின்வருமாறு கூறுகின்றது, பிரணவமே வில், ஆத்மா அன்பு, பிரமமே இலக்கு. ஆத்மா பிரமத்தில் ஐக்கியமாக வேண்டும். அம்பு இலக்கை எய்வது போல ஞானத்தை பொறிப்புலன்களிலிருந்து விலக்கி பிரமத்தை மட்டுமே குறித்து அதனை உணர வேண்டும். விருத்திகளிலிருந்து மனதை விடுவித்து ஏகாக்ராத ஒருமுகப்படுத்தல் நிலையை அடைய செய்ய வேண்டும். விவேகானந்தர் கூறுவது போன்று இந்த ஒரு தட்டு ஓர் அழைப்பு இயற்கையின் கதவுகளை திறந்து ஒளிவெள்ளத்தை பாய்ச்சும். இந்த சாவி மட்டுமே கதவை திறக்கும். ஓம் என்ற ஒளி மட்டுமே மூலாதாரத்திலிருந்து கிளம்புவதால் அதுவே தியானத்திற்கு மிக பொருத்தமான மந்திரம். ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு எண்ணெய் தொடர்ந்து வீழ்வதைப் போன்றது தியானம். அது குல குண்டலினியை விழிப்படைய செய்யும். அதுவே காயத்ரி. குண்டலினி தூண்டப்படும் போது பிராணன் சூடாகி மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை வழியாக மூளைக்குள் சென்று ஓஜஸ் அல்லது தேஜஸாக மாறும். அந்நிலையில் மனம் உயர் உணர்வை அடைந்து ஞான ஒளி பெறும். விளைவு ஆத்மசாசாரமே. ஆனால் ஓம்காரம் என்பது உபதேசங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆத்ம தியானமும் இன்னொருவருக்கு சொல்லித்தர முடியாது. வழியை குறிப்பிடலாம், இயல்பை காட்டலாம், பாதையில் உண்டாகும் தடைகளை சொல்லலாம், அவ்வளவுதான். வாயால் சொல்லுதல் என்பது வெறும் வழிகாட்டியே. ஒவ்வொருவரும் தனக்குத்தானே இதனை கண்டறிய வேண்டும். தியானம் அறிவுமயமாக்கப்படக்கூடாது, அனுபவம் ஆக வேண்டும். இதுவே முறையான தியானம். ஓம் என்பதை ஜபித்து அதனை உணர வேண்டும். சோகம் என்பது வெறும் வாயால் சொல்வது மட்டுமன்று, அதன் உட்பொருள் மனத்தால் ஜபித்தல் வேண்டும். அதன் ஒலி, உட்பொருள், அதன் பயன்பாடு ஆகிய மூன்றினையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஜபம் என்பது முதலில் முயற்சியோடு நடக்கலாம். ஆனால் பயிற்சி செய்ய செய்ய அது தானாகவே நிகழும். பெரும்பாலும் நமக்கு தோல்வியே, ஆனால் தோல்வியே வெற்றிக்கு அடையாளம். சுவாமி ராமதீர்த்தர் உரக்க கூறினார், ஓம் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கும் உண்மையை குறிப்பது. அதுவே நித்திய உண்மை, அழியாத ஆத்மா, அதுவே நாம். இவ்வாறு ஓம்காரத்தை உச்சரிக்கும் போது நம் புத்தியையும் உடம்பையும் ஆத்மாவில் ஐக்கியப்படுத்த வேண்டும். ஓம்காரத்தை உணர்ந்து உருகி ஓதுங்கள். அது உங்கள் நரம்புகளில் ஓடட்டும், மார்பில் கலக்கட்டும், இரத்தத்தோடு சேரட்டும், மயிர்கால்களில் தங்கட்டும். நீங்கள் ஒளிக்கு ஒளி, சூரியனுக்கெல்லாம் சூரியன், ஈசனுக்கு ஈசன், உண்மையான ஆத்மா என்பதை உணர்த்தட்டும். சூரியன், சந்திரன், விண்மீன் ஆகியவை நம் கை வேலைப்பாட்டால் அமைந்தவை. விண்ணும் மண்ணும் நம் கைவினை திறனால் ஆனவை. எல்லாம் எங்கள் புகழை கூறுவன. இயற்கை முழுவதும் நமக்கு அஞ்சலி செலுத்துகின்றது. ஓம் அஞ்சலி செலுத்துகின்றது. ஓம் கிரியா யோகத்தை பயிலுங்கள், விசாரியுங்கள், சிந்தியுங்கள். நீங்கள் அமரத்துவம் அடைவீர்கள். ஓம் கிரியா பாபா தினமோ.
ஓம் கிரியா பாபா தினமோ.
ஓம் சிவாய.
ஓம் சிவாய நமஹ.
இன்று கிடைத்த வாசிப்பு முழு எங்களுடைய கிரியா யோகத்தை மாத்திரமல்ல, சைவ சித்தாந்தத்திலேயும் ஒரு பெரிய ஒரு விடயத்தை அது சொல்லிவிட்டு போயிருக்கின்றது. ஓங்காரம் இசை. அது மாத்திரமல்ல, எங்களுடைய பயிற்சிகள் எங்களுடைய பயிற்சிகளில் நாங்கள் செயல்முறையில் இறங்கித்தான் இவற்றை உணர வேண்டுமே தவிர, நான்கு கேள்விகளை கேட்டு அதற்கு விடை காண்பது மூலமாக உணர முடியாது. எங்களுடைய சுவாச காற்றை நாங்கள் உணர வேண்டும். 21,600 முறை ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கின்றோம். அதனால் தான் மூச்சை கவனிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. எங்களுடைய கிரியா யோகத்தில் கூட மூச்சை கவனிக்க வேண்டும். அதே நேரம் மூச்சை கவனித்து தியானம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம், உலகத்தின் இசை. உலகமே, இந்த பிரபஞ்சமே ஓம்காரம்தான். ஆகவே இந்த வாசிப்பில் கிடைத்தது உள்வாங்கலும். இந்த சத்சங்கத்தை, இந்த பகுதி புத்தகம் வைத்திருப்பவர்கள் இந்த பகுதியை மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போது உங்களுக்கு அதில் இருக்கும் உள்ளர்த்தங்கள் தெரிய வருமே தவிர, இதை ஒரு முறை கேட்டுவிட்டு போய் ரெண்டு கேள்வியை கேட்டுட்டு இதை அறிய முடியாது. என்னையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். ஆகவே இதில் கணக்க உட்பொருள் பதிந்திருக்கின்றது. இதற்குரிய விரிவான விளக்கங்கள் சைவ சித்தாந்தத்தில் நிச்சயமாக இருக்கின்றது. அவற்றை நாங்கள் பகுதி பகுதிகளாக எடுத்து அந்தந்த நேரத்தில் பார்க்கப் போகின்றோம், பார்ப்போம். ஆனால் இந்த ரெண்டு பக்கத்திலும் தரப்பட்டிருக்கிற கருத்து மிகவும் மிகவும் ஆழமான கருத்து. உலகியலில் வைத்து நாங்கள் இதை அறிய முடியாதென்று அந்த வாசிப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் தனக்குள் அந்த ஓம்காரத்தை உணர்ந்து, அந்த மூச்சை உணர்ந்து, தியானத்தை செய்து அதை கடைந்து எடுக்க வேண்டுமே தவிர, கேள்வி மூலமோ ரெண்டு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் மூலமோ இதை ஆராய முடியாது என்று திட்டவட்டமாக அது தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய உள்வாங்கல் இன்று மிகவும் முக்கியம். திரும்ப திரும்ப கேளுங்கள் என்று சொல்லி, இப்போது இறைவனையாவை இந்த சத்சங்கத்தின் சுருக்கத்தை சொல்லி சத்சங்கத்தை தொடர்வோம். இறைவனையா. ஓம் கிரியா பாபா ஜினமோம்.
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
இன்றைய சத்சங்கத்தின் பாபாஜியின் தெய்வக்குள்ளிருந்து அழைக்கப்பட்ட அருள்முறைகளை சுருக்கமாக பார்ப்போமானால், ஓம்காரத்தின் முக்கியத்துவம் எங்களின் இயற்கையோடு எவ்வளவு சம்பந்தப்பட்டது, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஆன்ம வேடேற்றத்திற்கும் எவ்வளவு முக்கியமான என்பதை மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பாபாஜியினால் கூறப்பட்ட தெய்வீக குரல் இருந்த கருத்துக்களை கிரியா சாதகர்களுக்கு மிகவும் எளிமையாக எடுத்து கூறினீர்கள். அதை நாங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும். எனவே எல்லா கிரியா சாதகரும் ஓங்காரத்தின் முழு மகிமையை உணர வேண்டும். அதாவது ஓங்காரம் அலை ஓசை இதுவே, மௌன ஓசையும் இதுவே, மூச்சின் இசையும் ஓங்காரமாகும். மூச்சு மூலம் பிராணம், வாழ்க்கை வாழ பிராணன், மூச்சு இயற்கையோடு நடைபெறுகின்றது. ஓங்காரத்தின் தெய்வீக பாடல் இயற்கையாக பாடப்படுகின்றது. நாங்கள் ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுக்கள் எடுக்கின்றோம். ஒவ்வொரு மூச்சிலும் சோ கம் என்று விடுகின்றோம். சோ என்றால் நான் அவனாக இருக்கிறேன், கம் என்றால் நான் நித்திய ஆனந்தமாக இருக்கிறேன் என்ற கருத்துக்கள் தெளிவாக கூறப்பட்டது. ஓங்காரத்தின் இறுதி நிலையை சமாதியாகும். ஓம் என்ற ஒளி மூலத்திலிருந்து எழுவதால் அதுவே தியானத்துக்கு பொருத்தமான மந்திரமாகும். ஓம் என்பதை ஜெபித்து அதன் பலனை அடைய வேண்டும். ஓம் என்பது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாகும். இயற்கை முழுவதும் நமக்கு அஞ்சலி செலுத்துகின்றது. கிரியா யோகத்தை பயில வேண்டும். மூச்சை கவனித்து தியானம் செய்ய வேண்டும். மௌனமாக இருத்தல் தியானம். எனவே நாங்கள் கிரியா யோகத்தை பயில்வதற்கு ஓங்காரத்தின் மகிமையுடன் செயற்படுவோமாக. நன்றி. ஓம் கிரியா பவாஜி நம ஓம். ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி ரவணையா, நீங்கள் முடிந்த அளவு அந்த சுருக்கத்தை மீண்டும் ஒருக்க நினைவுபடுத்தி இருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய இன்றைய வாசிப்பின் கருத்தை உங்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சொல்லலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல பாபாஜியின் தெய்வீக குரல்ல இருந்து ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய சாதனா பயிற்சியில ஒரு முக்கியமான விஷயத்த பாபாஜி நமக்கு எடுத்து உரைச்சிருக்கிறார், பட்டத்திட்டி இருக்கிறார்ன்றதான் சொல்லணும். இப்படிதான் வந்து அவர் பட்ட திட்ட முடியும். நேரா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கா பாடம் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தால ஒரு விஷயத்த இயக்கி நடத்த முடியும். அப்படிதான் பிரபஞ்சத்தினுடைய அமைப்பும் அப்படிதான் இருக்குது. சுப்ரீமினுடைய பவரும் அப்படிதான் இருக்குது. அந்த காடுனுடைய மெசேஜும் அப்படிதான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு ஓங்காரத்தை பத்தி நல்லா சிறப்பாக சொன்னீங்க. ஓங்காரம் எவ்வளோ நம்மளுடைய உயிரோட ஆன்மாவோட ஒன்றி கலந்து பிரியா வண்ணமா இருந்து செயல்படுது என்ற அந்த ஓங்கார விஷயத்த ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இது ஆழமா கொஞ்சம் அதிகமா என்ன செய்வாங்கன்னா சைவ சித்தாந்தத்துல நடராஜ தத்துவத்துல எடுத்து வந்து முடிப்பாங்க. அத எல்லாம் ஒண்ணுதான், நம்மளது யோகம் அதுல பக்தி இருக்கிறதுனால நடராஜ தத்துவத்துல கொண்டு வந்து முடிப்பாங்க. அந்த ஓங்கார அந்த ஓம் என்ற ஒலியில தான் எல்லாமே இயக்கமும் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, உங்க உங்க கிச்சன்ல ஒரு தட்டு தவறி கீழே வேண்டா கூட நீங்க தட்டு ஊந்துருச்சே என்ற உணர்வுல இருக்கனால அந்த ஓம் என்ற சத்தத்தை நீங்க உணர முடியல, அந்த சத்தமும் ஓம் என்ற மாதிரிதான் வருது என்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்கு. அதுதான் கோயில்ல மணியா கட்டி வச்சிருக்கிறதுனால அந்த மணிக்கு அந்த உலோக பொருள் ஒன்னா சேரக்குள்ள அந்த மணி அடிச்சு முடியக்குள்ள அந்த ஓம் ஓம் அந்த மணி வந்து நடராஜா கோயிலோட அரசர் காலத்துல அந்த பொற்கூரவு பகுந்த ஒரு மன்னர் வந்து அவனே அந்த மணியை செஞ்சு வைக்கணும்னு சொல்லி செஞ்சு வச்ச அந்த மணி தான் 2 மணி. அந்த மணி அடிக்கக்குள்ள ஓம் மித்த மணிலாம் அடிக்குள்ள கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த சவுண்டு, அந்த மணி அடிக்குள்ள ஓம் ஓம்னு முடியக்குள்ள வரும் இந்த சவுண்டு. அந்த கோயிலுடைய முனப்பகுதி அந்த மொட்டை கோபுரத்திலயும் சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு, அந்த ஓம் என்ற ஒலி சத்தம் கேட்கும். அப்படிலாம் வந்து இந்த ஓம் என்ற ஓங்காரத்துக்கு ஒரு பெரிய ஒரு தத்துவமே இருக்குது. அதைதான் நம்ம தெரியாதே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு. அதே சமயத்துல அந்த ஓம் என்ற ஓங்காரமும் அந்த மூச்சுக்காத்தோட சேர்ந்து இருக்கு. அந்த மூச்சுக்காத்து எவ்வளவு முக்கியமானது, மனிதனுக்கு மூச்சுக்காத்து எவ்வளவு முக்கியமானது. மூச்சு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப நடக்கிற சசங்கம் அது இது, நாங்க பேசுறது, நீங்க கேட்கறது, நீங்க பேசுறது, நாங்க கேட்கறது, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, எல்லாம் இந்த உலகம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் உணரக்கூடியது இந்த மூச்சுக்காத்து. இந்த மூச்சுக்காத்து மூலியமா தான் ஆன்மா விருத்தி அடையுது. ஆன்மான் போலக்குள்ள அறிதல் என்ற விஷயத்துக்கு அது நுழைஞ்சி இறைவனை நோக்கி போறதுக்கு வேண்டிய முயற்சி பண்ணுது. அதுக்காக இந்த மூச்சு காத்து தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது என்ற உண்மைய சைவ சித்தாந்தம் ஆணித்தரமா சொல்லும். அந்த வகையில பாபாஜி இன்னைக்கு அது ஒரு விழிப்புணர்வு ஊட்டிருக்காரு. அவருக்கு நன்றி, சத்சங்கம் கேட்டவருக்கு நன்றி, இந்த சத்சங்கம் பேசியவருக்கும் நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி. அற்புதமான தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றது கார்த்திகேயன் ஐயாவால் என்று பாபாஜிக்கு நன்றி கூறுவோம். அதே போல் சிதம்பரம் தான் எங்களுடைய மையம், அந்த மையத்தில் தான் அந்த ரெண்டு மணிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார். அது மிகவும் அற்புதமான விடயம். அந்த மணியிலிருந்து வரும் ஓசையே ஓம்காரம் தான், இறுதி யோசை என்றும் சொன்னார். அதை விட எங்களுடைய மூச்சுக்காற்றையும் இன்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 21,600 மூச்சுக்காற்று. இந்த 21,600 தான் அங்கு சித்தாந்த சிவன் சிதம்பர ரகசியம் என்று சொல்லப்படும் நடராஜரின் கூரையில் வேயப்பட்ட தங்கத் தகடுகள். ஆகவே பல உடையங்கள் நடராஜர் கோவிலை மையமாக வைத்துத்தான் இருக்கின்றது. இந்த மூச்சுக்காற்று கூட அகர உகர மகரத்தில் அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மூன்று நாடிகள் சிவ நடனத்திலேயே அது குறிக்கப்பட்டிருக்கின்றது என்று கார்த்திகேயன் ஐயா அவர்களும் அதை சொன்னார்கள். அதுதான் உண்மை. நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் பல விடயங்களை எதிர்காலத்தில் பார்க்கும்போது இவையெல்லாம் சிறிது சிறிதாக உங்களுக்கு தரப்படும், கிடைக்கும். அதற்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து உடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.